السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وأطيعوه، فالله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من آذى مسلما فقد آذاني ومن آذاني فقد آذى الله. رواه الطبراني. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்றாரலாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் சலாமும் கருணையும் இடேற்றமும் அகிலத்துக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், அல்லாஹுனுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் முஃமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பானின் நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமார். எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்கிறது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் கொண்டதல்ல. தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று மட்டுமல்ல இஸ்லாம் சொன்னது. இஸ்லாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அள்ளி தந்து சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்களே. எனவே என்னென்ன அறிவுரைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு நபி அவர்கள் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறானோ, அவைகள் அத்தனையும் நமது வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதிலே மிக விசேஷமாக அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அவருக்கு ஒரு அணிகலன், அவருக்கு அழகு, ஒரு முஸ்லிமுக்கு அழகு அவர் நல்ல குணம் உள்ளவராக இருப்பதுதான். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் பூர்த்தியான ஒரு மூமினான், ஒரு முஸ்லிம் விசுவாசத்திலே ஈமானிலே பூர்த்தியாக முடியாது. எதுவரை என்றால், அவர் தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பாத வரை. அந்த நல்ல குணம் ஒரு முஸ்லிமிடத்தில் வந்தால் தான் அவர் ஈமானிலே பூர்த்தியானவராக ஆகிறார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். தனக்கு நாம் எதை விரும்புகிறோமோ, ஒவ்வொருவர்களும் நாம் என்ன விரும்புகிறோம், நான் நல்லா இருக்க வேண்டும், நமது மனைவி நல்லா இருக்கணும், நமது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாம் ஒவ்வொருவர்களும் நமக்கு தனக்கு நலவை விரும்புவது போல, நல்லதை விரும்புவது போல, நல்லதை நாடுவது போல, அதே நலவை பிறருக்கும் விரும்ப வேண்டும் அன்பு சகோதரர்களே. அவர்தான் உண்மையான பூர்த்தியான விசுவாசி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அதாவது லா யுஃமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, உங்களில் ஒருவர் அடுத்தவருக்கு மற்றவருக்கு தனக்கு விரும்புவதை மட்டுமல்ல, அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நல்ல குணம் எந்த முஸ்லிமிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் அதாவது ஹியாருஹும், ஹியாருஹும் அவர்களிலே சிறந்தவர்கள், முஸ்லிம்களிலே மிக நல்லவர்கள், சிறந்தவர்கள். அஹ்சனுஹும் குலுகா, நல்ல குணம் உள்ளவர்கள். யாரிடத்தில் நல்ல குணம் இருக்கிறதோ, பிறரை மதிக்கிறாரோ, பிறருக்கு உதவி செய்கிறாரோ, பிறரை மதித்து பிறருடைய உரிமைகளை பாதுகாக்கிறாரோ, அவர்தான் உங்களிலே நல்லவர் என்றும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், முஸ்லிம் என்றால் யார், அவர் பெயர் வைப்பது கொண்டு மாத்திரம் முஸ்லீமாக ஆக முடியாது, ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதை கொண்டு மாத்திரம் முஸ்லீமாக ஆக முடியாது. அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார், அப்துல் ரஹீம் என்று பெயர் வைத்திருக்கிறார், அல்லது ஏதோ நபிமார்களுடைய பெயரை அவர் சூட்டியிருக்கிறார், அல்லது சகோதரர்களே ஆயிஷா கதீஜா என்று ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண் பெயர் வைத்திருக்கிறார், இதை கொண்டு மாத்திரம் அவள் முஸ்லீமாக ஆக முடியாது. அல் முஸ்லிம் மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி, தன்னுடைய நாவினால், தன்னுடைய கையினால் பிறருக்கு அநியாயம் செய்யாதவர், பிறருக்கு தீங்கு செய்யாதவர் தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய நாவினால், தன்னுடைய கையினால் யார் ஈடேற்றம் பெறுகிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு டிஸ்டர்ப் ஆக, இடையூறாக நடந்து கொள்ளக் கூடாது என்பது இஸ்லாம் சொல்லுகிற உன்னதமான ஒரு போதனையாக இருக்கிறது. ஆனால் இந்த நல்ல குணம் இன்று நமக்கு மத்தியிலே மிக மிக அரிதாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் மீது பொறாமைப்படுவதும், அவரை பற்றி புறம் பேசுவதும், அவருடைய குறைகளை தேடுவதும், குறை தேடுவது மட்டுமா, குறைகளை தேடி கண்டுபிடித்து அவற்றை பகிரங்கப்படுத்துவதும், அவற்றை சொல்லி திரிவதும், அன்பு சகோதரர்களே அதே போல போல் சொல்லி திரிவதும், அங்கே இது மறைந்து மறைந்து பிறருக்கு அநியாயம் செய்வதும், இந்த விடயங்கள் இஸ்லாத்திலே மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது, மிகப்பெரிய பாவமாக, மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன யுஃமினூனல் முஃமினீன வல் முஃமினா, யாரெல்லாம் மூமினான மூமினான ஆண்களுக்கும் அல்லாஹை விசுவாசித்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, உலகத்தில் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு வாழுகிற மூமின்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ அவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதும், அவர்களை பற்றி புறம் பேசுவதும், அவர்கள் மீது பொறாமைப்படுவதும், அவர்களுக்கு அநியாயம் செய்வதும், இப்படி முஸ்லீம்கள் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்வானேயானால், அல்லாஹை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுவை நம்பி வாழுகிற மூமின்களுக்கு யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ அவர் பிறரை விரும்புகிறவராக, அடுத்தவரை நேசிக்கிறவராக, நேசிக்கக்கூடியவராகவும், அடுத்தவர்களால் பிறரால் அவர் நேசிக்கப்படக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இவர் பிறரை நேசிக்க வேண்டும், பிறர் மீது அன்பு வைக்க வேண்டும், அதே போல அடுத்தவர்களால் இவரும் நேசிக்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் பிறரை நேசிக்க இல்லையோ, அதே போல பிறரால் நேசிக்கப்படவும் இல்லையோ, சிலரை நாங்கள் பார்க்கிறோம், யாரும் அவரை பற்றி நல்லது சொல்ல மாட்டார்கள், அவரை பற்றி பேசினால் கெட்ட வார்த்தைகளால் தான் அவரை பற்றி சொல்லுவார்கள், அவர் ஒரு கெட்ட மனிதர், குணமே இல்லாதவர், கடுகடுத்தவர். அன்பு சகோதரர்களே, ஒரு முஃமின் இப்படி இருக்க கூடாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் முஃமினு யஹலபு வ யூலப், அவர் பிறரை நேசிக்கிறவராக, பிறர் மீது அன்பு வைக்கிறவராக, பிறருக்கு உதவி செய்பவராக, அதே போல பிறரால் அவரும் நேசிக்கப்படுகிறவராக இருக்க வேண்டும். யாரிடத்தில் அந்த பண்பு இல்லையோ அவர்களே எந்த சிறப்பும் இல்லை, எந்த நலமும் இல்லை என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களை, அதனால் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், அன்பு தோழர்களே,
அமல்களை எல்லாம் இவருடைய தொழுகையினுடைய நன்மை, இவருடைய தற்காப்புடைய நன்மை
நன்மைகள், இவருடைய ஹஜ்ஜுடைய நன்மைகள், இந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து இவர் யாருக்கு ஏற்றினாரோ அல்லது யாருக்கு அநியாயமாக அடித்திருக்கிறாரோ, யாருடைய சொத்தை அபகரித்தாரோ, அவருக்கு இவருடைய நன்மைகளை எல்லாம் கொடுக்கப்படும். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் எவ்வளவு பெரிய அநியாயம் உலகத்தில் செய்திருக்கிறார் என்றால், இவருடைய நன்மைகளை கொடுத்தும் கூட இவருடைய அநியாயங்கள் முடியவில்லை. எனவே அன்பு சகோதரர்களே, இவருடைய இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருடைய பாவங்கள், அவருடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து இவர் பேரிலே போட்டு, இவரை துரிஹத் அலைஹி, இவர் பேரிலே போட்டு சும்மா துரிஹத் என்றால் இந்த மனிதனை நரகத்துக்கு தள்ளப்படும். இந்த கொடுமையாளி, நோன்பு நோற்றவர், நல்ல மனிதர், இவர் பிறருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பாழ்படுத்தியதால் இவருடைய நன்மைகளை கொடுத்து அப்படியும் முடியவில்லை. எனவே அடுத்தவர் இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவர் பேரிலே போட்டு இவரை நரகத்துக்கு அனுப்பப்படும். தோழர்களே, பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்தான் பங்கு நோக்கக்காரர் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, எனவே நாம் வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்துவது போல, தொழுகையிலே கவனம் செலுத்துவது போல, ஏனைய விவாதத்துகளிலே கவனம் செலுத்துவது போல, அடுத்தவர்களுடைய உரிமைகளிலே நிச்சயமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இது எங்களுடைய அமல்களை எல்லாம் அழிந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்காக பாருங்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவதை பற்றி, இன்று அநேகமாக சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய மானத்தை போக்குவது இவருக்கு ஒரு இன்பம். மசாரிலே நான்கு பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, ஒரு கூட்டத்திலே ஒருவரை பற்றி சொல்லி அவருடைய மானத்தை போக்குவது இவருக்கு இன்பமாக இருக்கிறது. இது அநேகமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கூட்டத்திலே இன்னொருவரை இழிவாக்குவது, அவருடைய மனதை உடைப்பது, அவருடைய மானத்தை போக்குவது. அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய மானம் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய உயிர் எவ்வளவு கண்ணியமானது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த கஅபத்துல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானது! கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னாலே நின்று தூய மனதோடு, இஹ்லாஸோடு, இது அல்லாஹ்வுடைய அற்புதம், இது அல்லாஹ்வுடைய வீடு என்று நினைத்தவராக அந்த கஅபாவை ஒருவர் தன்னுடைய கண்மணிகளால் பார்ப்பாரேயானால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கஅபாவை பார்ப்பதற்கே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அதாவது ஒரு மனிதர் தூய மனதோடு இஹ்லாஸோடு கஅபாவுக்கு முன்னால் நின்று அந்த கஅபாவை பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உயிர்வோ, காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் எப்படி கீழே விழுவோ, அதே போல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இந்த புனித கஅபா உலகத்திலே அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அவரே அந்த கஅபா மட்டுமல்ல, அந்த இடமும் அப்படித்தான். அதற்காகத்தானே லட்சக்கணக்கு செலவழித்து நாங்கள் இந்த ஹஜ்ஜுக்காக செல்லுகிறோம், உம்ராவுக்காக செல்லுகிறோம். ஏன் அந்த கஅபத்துல்லாஹை பார்க்க வேண்டும், அங்கே தவாஃப் செய்ய வேண்டும், அங்கே தொழ வேண்டும், அங்கே அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதரர்களே, இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே ஹஜ் செய்வதற்காக, ஒரு நபர் ஹஜ் செய்வதற்காக 5 அல்லது 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஒருவர் உம்ரா செய்வதற்காக 1 லட்சம் தேவைப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு பணத்தொகையை செலவழித்து ஏன் அங்கே செல்லுகிறோம்? அது சிறப்பான இடம், கண்ணியமான இடம். அந்த சிறப்பான காபாவுக்கு முன்னால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நின்று கொண்டு ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நம்மர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் கஅபா, நபி அவர்கள் புனித கஅபாவை ஆச்சரியத்தோடு பார்த்து, லா இலாஹ இல்லல்லாஹ் மா அத்யபதி வ அத்யப ரீஹதி வ அஸம ஹுர்மதி வல் முஃமினு அஸம அஸம ஹுர்மதம் மின்கி. கஅபாவை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியப்படைந்தவர்களாக என்ன சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவர், வணங்குவதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர தகுதியானவர் யாரும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவர் என்று சொல்லிவிட்டு, ஏ கஅபாவே மா அத்யபதி, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், அத்யப ரீஹதி, உன்னுடைய வாடை எவ்வளவு மனமாக இருக்கிறது, வலம் அனுபத்தி, உன்னுடைய கண்ணியம்
எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, நீ எவ்வளவு வலுப்பம் உள்ள ஒரு பொருளாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு முஹ்மின் கலிமா சொன்ன ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் ஒன்றை விட கண்ணியமானவன். அந்த சகோதரர்களே, காபாவை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏ காபாவே, வல் முஹ்மின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், அஹலமு உம்மத்தம் மின்கி, ஒன்றுடைய கண்ணியத்தை விட அவன் கண்ணியமானவன். அதே போல ஒன்னை அல்லாஹ், ஏ காபாவே, அல்லாஹ் எப்படி ஒன்னை கண்ணியமாக்கி வைத்திருக்கிறாரோ அதே போல ஒரு முஹ்மினுடைய பணம் கண்ணியமானது, ஒரு முஹ்மினுடைய பொருள் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, அந்த முஸ்லிமுடைய மானத்தை போக்கலாமா? அந்த முஸ்லிமை கொலை செய்யலாமா? அந்த முஸ்லிமுடைய மான, அதாவது பொருளை அபகரிக்கலாமா? இங்கு திருடுவதும் அநியாயம் செய்வதும் அடுத்தவர்களுக்கு அதாவது குழி தோண்டுவதும் அநேகமான முஸ்லிம்களுடைய பழக்கப்பட்ட விடயமாக ஆகிவிட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவதை பற்றி சொல்லும் பொழுது அளிக்கிறான். அதே நேரத்தில் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், அவர்களுக்குள்ளே தண்டனையை குர்ஆன் வர்ணிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நாளைய கியாம யதஹப்பத்துஹு ஷைத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, பேய் பிடித்தவன், ஜின் பிடித்தவன் எப்படி அலறுவானோ அதே போல கபர்களிலிருந்து எழும்புகிற நேரத்திலே அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டு அலறிக்கொண்டு வருவார்கள் என்று சொல்லு குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவர்களுக்குரிய தண்டனை, அவர்களுடைய வயிறு மலைகள் போன்று பெருப்பிக்கப்பட்டு அவர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே வளர்த்தாட்டப்பட்டு அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அருவறுப்பான ஒரு பாவம் தான் வட்டி. நாம் எல்லாம் வட்டி என்றால் பயப்படுகிறோம் அன்பு சகோதரர்களே. ஆனால் வட்டி என்கிறது பணத்தில் மட்டுமல்ல, பொருளில் மட்டுமல்ல. ஒரு லட்சம் கொடுத்து 1.5 லட்சம் எடுப்பதோ, அல்லது வீடு கட்டுவதற்கோ, வாகனம் வாங்குவதற்கோ வங்கியில் லீசிங் எடுப்பதோ, இது மட்டுமல்ல வட்டி. வட்டிகளிலே அர்பர் ரிபா, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி. அடுத்தவருடைய மானத்தை போக்குவது அவருக்கு இன்பமாக இருக்கிறது. அதே போல சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இல்லாத இடத்திலே, ஒரு நபர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி புறம் பேசுவது சிலருக்கு வட்டிலாப்பம் சாப்பிடுற மாதிரி நல்ல இன்பம். அவரை பற்றி, இவரை பற்றி கடை தெருவிலே, பஜாரிலே, ஆங்காங்கே வீடுகளிலே நாங்க பார்க்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, பேசுங்க பேசுங்க, சொல்லுவோம் சொல்லுவோம். அன்பு சகோதரர்களே, ஒருவர் இல்லாத இடத்திலே அவருடைய எந்த விஷயமும் பேசக்கூடாது, அவருடைய குறைகளை பேசவே கூடாது. அன்பு சகோதரர்களே, ஒருவர் இல்லாத இடத்திலே ஒருவருடைய குறையை பேசுவதற்குத்தான் தீபத் என்று அரபியிலே சொல்லப்படுகிறது. அதற்கு தான் நம்முடைய தமிழ் பாத்தையிலே, நம்முடைய நாட்டு பாத்தையிலே பலாய் கலவுணர் என்று சொல்லுவார்கள். ஒருவரை பற்றி பேசுவது, அன்பு சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால், இங்கே மானத்தை போக்குவதை நபி அவர்கள் பெரிய வட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இல்லாத இடத்திலே அவருடைய குறைகளையோ ஏதையோ அவரை பற்றி பேசி அவருடைய மானத்தை போக்குவது விபச்சாரத்தை விட கூடிய பாவம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரத்தின் கெடுதி, விபச்சாரத்தினால் ஏற்படுகிற நஷ்டம், அதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிற தண்டனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம்தான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி பலாய் கழுவுவது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி அவர் இல்லாத இடத்திலே பேசுவது, அவரை பற்றி குறை சொல்லுவது, அஷத்தும் மின ஸினா, விபச்சாரம் செய்வதை விட கடுமையான பாவம் என்று நபி அவர்கள் சொன்னதோடு சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்படுத்தாலே வேண்டும், புறம் பேசுவதை நபி அவர்கள் விபச்சாரத்தை விட பெரிய குற்றம் என்று சொல்கிறார்கள் என்றால், விபச்சாரம் செய்த சகாபாக்கள் கூட, யார சொல்லலாம், நாங்கள் விபச்சாரம் செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோம், எங்களுக்கு தண்டனை தாங்க என்று அவர்கள் அல்லாஹுடைய நபியிடத்தில் வந்து சொல்லி தண்டனையை பெற்றுக்கொண்ட சம்பவங்களை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, எனவே இவர்கள் நபி அவர்களை சொல்லுகின்ற பொழுது சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லா
அல்லாஹ்வுடைய நபியே எப்படி கைபல் கைபா அகர்தும் மினதீன, அல்லாஹ்வுடைய நபி அது எப்படி எப்படி விபச்சாரம், அதாவது புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கொடிய பெரிய ஒரு பாவமாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டால் யாருக்கும் தெரியாது, அந்த விடயம் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் உணர்கிறான், தவறை விளங்குகிறான், அல்லாஹிடத்திலே நெருங்குகிறான், அழுகிறான், தௌபா செய்கிறான், யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேன், நீ விபச்சாரத்தை தடை செய்து வைத்திருக்கிறாய், ஆனால் நானும் உன்னுடைய பயம் இல்லாமல் செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்று அவன் அதை பகிரங்கப்படுத்தாமல் அவன் அல்லாஹிடத்திலே அழுது கேட்பானே, ஆனால் ஒருவேளை அல்லாஹ் அவனை மன்னிப்பான். அது அந்த மனிதன் அல்லாஹோடு இருக்கிற தொடர்பால் இருக்கிற ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அவனை மன்னிக்கலாம் என்றார்கள் நபி அவர்கள். ஆனால் யாரை பற்றி புறம் பேசினானோ, யாருடைய குறையை அம்பலப்படுத்தினானோ, யாருடைய மனதை புண்படுத்தினானோ, அவரிடத்திலே இவன் போய் நான் உங்களை பற்றி இப்படி பேசிட்டேன் அப்பா என்ன மன்னிச்சுக்குவோ என்று அவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்கள், இதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் கேட்கிறார்கள், எனவே விபச்சாரத்தை விட பெரிய ஒரு குற்றமாக புறம் பேசுவது இல்லையா என்று கேட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, புறம் பேசுவது அடுத்தவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். நபி அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அந்த பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டு சஹாபாக்கள், இரண்டு நபித்தோழர்கள் ஒரு சஹாபியை பற்றி புறம் பேசுகிறார்கள். அந்த சஹாபி யார் தெரியுமோ, அவர்தான் தவறுதலாக விபச்சாரம் செய்த பொழுது நபி அவர்களிடத்திலே வந்து அவருடைய மனம், அவருடைய உள்ள விடல்ல, அவர் திருப்பி திருப்பி வந்து இல்லப்பா நீ அப்படி செய்திருக்க மாட்டாய், நீ ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பியும் கூட அவர் திரும்பி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த தவறை செய்திருக்கிறேன், நீங்கள் அதை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் செய்திருக்கிறேன் நபியே, எனவே அல்லாஹ்விடத்திலே எனக்கு கிடைக்கிற தண்டனையை விட உலகத்திலே கிடைக்கிற தண்டனை எனக்கு எளிதானது, எனவே விபச்சாரம் செய்தால், அவர் திருமணம் முடித்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனையை கொடுக்கும்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறாரோ அந்த தண்டனையை எனக்கு தாருங்கள், அவர் அதாவது ரஜும் செய்யப்பட வேண்டும், கல்லால் அடிக்கப்பட வேண்டும், இந்த தண்டனையை எனக்கு தாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு நபி அவர்கள் அவருக்கு ரஜும் செய்யும்படி கல்லால் அடித்து அவருக்கு ஹத்தை நிறைவேற்றும்படி நபி அவர்கள் கட்டளையிடுகிறார். அன்பு சகோதரர்களே, எனவே அந்த சஹாபி அவர்கள் அங்கே அதன் மூலம் அவர்கள் அங்கே மௌத்தாகிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். இப்போ அந்த நபி அவர்களோடு இருக்கிற அந்த பிரயாணத்தில் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த மாயிது ஒரு மாலை ஒருவர் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், அவருக்கு தேவைதானா அல்லாஹு தஆலா மறைத்த ஒரு குற்றத்தை, அல்லாஹுடைய நபி மறைப்பதற்காக முயற்சி செய்த ஒரு குற்றத்தை வேண்டுமென்றே அவர் வெளிப்படுத்தி தண்டனையை பெற்றுக் கொண்டாரே, எனவே ருஜிமா ஹத்தா ருஜிமல் கல், நாய்க்கு அடிக்கப்படுவது போல் அவர் அடிக்கப்பட்டார் என்று அவரை பற்றி அந்த புனிதரை பற்றி அல்லாஹுடைய பயத்தினால் இந்த உலகத்திலே தௌபாவை பெற்றுக் கொண்டவரை பற்றி இவர் புறம் பேசினார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வார்த்தை நபி அவர்களுடைய காதலை வந்து விட்டது. உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்துவிட்டு கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வழியிலே ஒரு செத்த கழுதையை கண்டார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்கள், கழுதை அது செத்து இருக்கிறது, அதனுடைய மாமிசம் நாற்றம் எடுக்கிறது. உடனே இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டார்கள் நபி அவர்கள். கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த கழுதையினுடைய இறைச்சியை தின்னுங்க, இந்த கழுதையினுடைய மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்றார். உடனே அந்த இருவரும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே இது கழுதை, அதுவும் செத்து இருக்கிறது, அதனுடைய மாமிசம் நாற்றம் நாற்றம் எடுக்கிறது, நாற்றம் வீசுகிறது, நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே கழுதை இறைச்சி சாப்பிட மாட்டோம், நீங்கள் இந்த செத்து போய் நாற்றம் வீசுகிற இந்த கழுதை இறைச்சியை சாப்பிட சொல்றீங்களே என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் அழகான பதில் சொன்னார்கள், தோழர்களே நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு அல்லாஹ்வுடைய பயத்தினால்
ஆனால் தன்னுடைய பாவத்தை என்னிடத்திலே சொல்லி அதற்காக வேண்டி தௌபா பெற்றுக் கொண்ட அந்த புனிதரை பற்றி நீங்க அவருக்கு தேவைதானோ, அவர் நாய்க்கு அடிக்கப்படுவது போல அடிக்கப்பட்டார் என்று பேசினீங்களே, இந்த வார்த்தை புறம். அவரை பற்றி நீங்கள் இப்படி பேசின இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த கழுதையை சாப்பிடுவதை விட, இந்த கழுதை இறைச்சியை தின்னுவதை விட மிக அருவறுப்பான ஒரு செயல் என்று சொல்லுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய காதுக்கு கேட்க இன்னொருவரை பற்றி புறம் பேசியவருக்கு எப்படி அழகான ஒரு பாடத்தை நபி அவர்கள் கற்பிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. ஆனால் இன்று நாங்கள் என்ன பேசுகிறோம் அடுத்தவர்களை பற்றி? அன்பு சகோதரர்களே, அதே போலதான் அடுத்தவர் மீது பொறாமைப்படுதல். இன்றைக்கு அநேகமான நபர்களை பார்க்கிறோம், அடுத்தவருடைய முன்னேற்றம் பிடிக்கவில்லை, அவர் நல்லா இருக்க கூடாது, பாருங்களே இவர் முன்னேறிட்டார், எங்களை விட இவர் சும்மா ஊர்ல நாட்டாமியா இருந்தவர் இப்ப எங்களை விட பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார், இவருடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டாங்க. சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் அதாவது யாரையும் முன்னேற விட மாட்டார். அன்பு சகோதரர்களை, பொறாமையின் காரணமா ஏன் அடுத்தவர் மீது பொறாமைப்பட வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா தஹாஸது வல தனாஜது வல தபாஹனு வல தடாபரு வகூனு இபாதல்லா இஹ்வான அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் லா யஸ்லிமு வல முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். நல்லா இருக்கிறார் அப்பா, ஏழையாக இருந்தவர் பணக்காரனாகிட்டார், இவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சிட்டாங்க, டாக்டர்களாக இன்ஜினியர்களாக ஆளுநர்களாக மாறிட்டாங்க, சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் சகோதரர்கள், இன்று என்ன நடக்கிறது? என்ன விட முன்னேறிட்டாரு, எங்கட ஊர்ல இந்த அதாவது எங்கட பிள்ளைகளை விட இவங்கட பிள்ளைகள் படிச்சுட்டாங்க என்று பொறாமைப்பட்டு இன்று சிலர் செய்கிற அருவறுப்பான ஒரு பாவம் அன்பு சகோதரர்களே, சூனியம் செய்வது, பாசத்தை கேளாது, ஜெலஸ், அதனால் என்ன செய்யறது, இவரோட நல்லவர் மாதிரி நடிக்கிறது. மாஷல்லா, அவரோட பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்களும் நல்லா இருக்கிறீங்க, அவரை கண்டா பல்ல காட்டுறது, அவரை கண்டா சிரிச்சு கொள்றது. ஆனா மந்திரவாதிகளிடத்திலே போய், கட்டாரிகளிடத்திலே போய், சூனியக்காரர்களிடத்திலே போய், மந்திரக்காரர்களிடத்திலே போய் மந்திரித்து வந்து சூனியம் செய்கிற ஒரு பழக்கம் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, சிறுக்கு பிறகு இஸ்லாமத்திலே அல்லாஹிடத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் அடுத்தவருக்கு சூனியம் செய்வது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சமுதாயத்தை குழப்புகின்ற, உங்களை அழிவிலே போடுகிற, உங்களை அழித்து விடுகிற ஏழு குற்றங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவற்றை செய்யவே வேண்டாம், ஏழு பாவங்கள், அதில் ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அஷ்ருக்கு பில்லா என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸிஹர், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சூனியம் செய்வது. அன்பு சகோதரர்களே, இன்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ஹத்து ஸாஹிர் லர்புஹு பிஸ்ஸைஃப், சூனிய காரணத்து தண்டனை அவரை கொலை செய்வதுதான், அவரை வாளால் வெட்டுவதுதான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே ஒவ்வொரு கலைகளையும் கற்றுக் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், உலகத்திலே ஒவ்வொரு எய்முகளையும் ஒவ்வொரு அறிவுகளையும் வளர்த்தவர்கள், அவற்றை கற்றுக் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, இதை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, மக்களை குழப்புவதற்காக அவர்கள்
அதாவது சஹாபாக்கள் அம்ர் இப்னு தீனார் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அத்தனை கவர்னர்களுக்கும், அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கிற அத்தனை கவர்னர்களுக்கும், அதாவது எம்பிமார்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார்கள், உங்களுடைய பகுதிகளிலே இருக்கிற சூனியக்காரர்களை பிடித்து அவர்களை விசாரித்து அவர்களை முறையாக கொலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அம்ர் இப்னு தீனார் என்ற சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய கடிதம் எங்களுக்கு கிடைத்தது, எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற எத்தனையோ சூனியக்காரர்களை தேடி நாங்கள் கொலை செய்தோம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே அதாவது கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் சூனியம் செய்கிறவர். இன்று வீட்டுக்கு வீடு, வேலிக்கு வேலி சகோதரர்களே, பாதைக்கு பாதை, யுத்த பிரதேசங்களிலே கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிற மாதிரி யுத்த அதாவது சூனியம் புதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு சொல்லுவதற்கு அருவறுப்பான சில வேலைகள், சில வேலைகளை முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதாவது சுடு சாம்பல் அல்லது பிணல் சாம்பல், அடுத்த எங்கேயாவது போய் ஒரு பிணத்தை எடுத்து அல்லது பிணத்துடைய சாம்பல் பிண சாம்பலை எடுத்து வந்து மந்திரித்துக் கொண்டு வந்து சகோதரர்களே தனக்கு வேண்டாதவருடைய முற்றத்திலே தூவுகிறார்கள், புதைக்கிறார்கள், கொட்டுகிறார்கள். ஒரு இஸ்லாமியம் செய்கின்ற வேலையாயது ஒரு பிணத்தின் சாம்பலை கொண்டு வந்து அதை ஒரு சூனிய காரணத்திலே கொடுத்து மந்திரித்து அதை கொண்டு வந்து புதைக்கிறான், தூவுகிறான் என்றால் அன்பு சகோதரர்களே அந்த சந்தேகம் இல்லை, இவன் காஃபிர், இவனும் காஃபிர் தான், சூனியம் செய்கிறவன் காஃபிராகிறான் என்று தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த பெரும் பாவங்கள் எல்லாம் ஏன் நடக்கிறது? சூனியம் மட்டுமா? அடுத்த முஸ்லிமுடைய முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாமல் அவனுக்கு சூனியம் செய்வது மட்டுமல்ல, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் அழுகிறார்கள், பாருங்களே நல்லா படிச்சுட்டு இருந்த என்ன புள்ள, அதாவது பொறாமையினால யாரோ சூனியம் செஞ்சிட்டாங்க. சகோதரர்களே, இப்படி இது மலிந்து கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், அதே நேரத்தில் இன்னும் சிலரை பார்க்கிறோம், அண்ணதற்கெல்லாம் எடுத்ததற்கெல்லாம் சூனியம் சூனியம் என்று தன்னை அலட்டிக் கொள்கிறார். அதுவும் கூட அன்பு சகோதரர்களே, எனவே பிறருக்கு அநியாயம் செய்கிற வகையிலே இந்த சிகர் சூனியம் செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. அதனால் தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது பொறாமைப்படக்கூடாது. ஏனென்றால் வாழ்வாதாரத்தை பங்கு வைப்பது ஜனாதிபதி அல்ல, அல்லது நாங்கள் அல்ல, எங்களை ஒரு ஆளை எங்களால் பணக்காரனாக்க முடியாது, அல்லது அவன் இருக்கிறதெல்லாம் பதிச்சு அவரை ஏழையாக்க எங்களால் முடியாது. நீ சூரியன் சுற்றினால் அவரை ஏழையாக்க போகிறாயா? அது முடியாது அன்பு சகோதரர்களே. எனவே அல்லாஹ் கொடுக்க நாடினால் யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் எடுக்க நாடினால் யாராலும் கொடுக்கவும் முடியாது. எனவே நான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், நாம் தான் சிலருக்கு சமுதாயத்திலே எங்களுடைய சிலருக்கு சில பொருள்களை அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறோம், இதை கண்டு நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? எனவே அன்பு சகோதரர்களே, பொறாமையும் புறம் பேசுவது போல, ரீபத் பேசுவது போல, அதே போல அன்பு சகோதரர்களே, ஏனைய ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது போல பொறாமைப்படுவதும் பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி அவர்கள் பொறாமையை எதற்கு ஒப்பிட்டார்கள் என்றால், ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, சஹாபாக்கள் நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தார், ஒருவரை ஒருவர் மதிப்பதிலே, உதவி செய்வதிலே சகோதர வாங்கை உள்ளவர்களால் உலகத்தில் யாருக்கும் உதாரணம் காட்ட முடியாது. ஆனால் கொஞ்சம் அவர்களுக்கு மத்தியிலே, அதாவது குணத்திலே சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, கொஞ்சம் பொறாமை போன்ற விடயங்கள் அவர்களுக்கு மத்தியிலே வருவதை கண்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த நபி தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், தோழர்களே, தப்ப இலைக்கும் தாவுல் உமம் கபலக்கும், உங்களுக்கு முன்னாலே சென்றவர்களுக்கு, உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த அந்த யூதர்கள் தஃபாராக்கள், இவர்களுக்கு மத்தியிலே இருந்த நோய் உங்களுக்கும் வந்து கொண்டிருக்கு, முன்னோர்களுக்கு இருந்த நோய் என்று உங்களுக்கும் வருகிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது, கேன்சரா, எல்சரா, புற்றுநோயா, அல்லது எய்ட்ஸா, என்ன நோய், பயங்கரமான நோயா? அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து முன்னோர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு நோய் உங்களுக்கும் வருகிறது என்று எதை சொல்லுகிறார்கள், சொல்லுகிறார்கள், அதுதான் அந்த நோய் இருக்கிறதே அது ரொம்ப ஆபத்தானது, அது கேன்சர் போல அல்ல, அது புற்றுநோய் போல அல்ல, அது எய்ட்ஸ் போல அல்ல, அது அது எத்தகைய நோய் என்றால் அது ஒரு மனிதனுடைய
ஈமானை, ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை, ஒரு முஸ்லிமுடைய தீனை அப்படியே இல்லாமலாக்கிவிடும் சொல்லுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாவிதனின் கத்தி, பாபரின் கத்தி எப்படி ஒருவரின் தலைமுடியை இறக்கிவிடுமோ, இதே போல அந்த நோய் ஒருவனுடைய தீனை இல்லாமலாக்கிவிடும், அவருடைய தொழுகையை இல்லாமலாக்கிவிடும், அவருடைய நோன்பை ஜகாத்தை இல்லாமலாக்கிவிடும். அது என்ன தெரியுமா? ஹியல் ஹஸது வல் பக்தா, அந்த நோய்தான் பொறாமையும் கோபமும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, பொறாமை அடுத்தவருடைய முன்னேற்றம் கண்டு தாங்கிறது இல்ல, ஜெலஸ், அவருக்கு என்னதாவது செய்யணும், அவரை பற்றி புறம் பேசுறது, போல் சொல்றது. சகோதரர்களே, இப்படி நடந்து கொள்ள கூடாது ஒரு முஸ்லிம், அது ஒரு இஸ்லாமிய பண்பு அல்ல அன்பு சகோதரர்களே. எனவேதான் இந்த பொறாமைக்கும் அதே போல சகோதரர்களே கோபம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு கோபித்துக் கொண்டிருக்கு. சிலரை நாங்கள் பார்க்கிறோம், ஒருவர் நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கிறதே இல்லை, அதனால ஒரு காரணமும் இல்லை, சும்மா அவரோட பேசுறது இல்லை, அவரும் யோசிக்கிறார் என்ன மாதிரி அப்பா இந்த மனுஷன், என்ன கண்ண சலா சொல்றதும் இல்லை, என்னோட பேசுறதும் இல்லை, இவருக்கு எந்த அநியாயமும் செய்யல, காரணம் என்ன, இவர் நல்லா இருக்கிறது இவருக்கு பிடிக்கிறதில்ல. அன்பு சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தீன் என்கிறது, ஈமான் என்கிறது, மார்க்கம் என்கிறது நெற்றி தேய சொல்லுவது மட்டுமல்ல, மார்க்கம் என்கிறது, தீன் என்கிறது, அத்தீனு அன்நஸீஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், மார்க்கம் என்றாலே அடுத்தவருக்கு நலவை நாட வேண்டும், பிறருக்கு நலவை நாட வேண்டும், நான் நல்லா இருக்கிற மாதிரி நம் பிறரும் நல்லா இருக்கணும் என்று விரும்புவதுதான் மார்க்கம் என்றார்கள், தீன் என்றார்கள், ஈமான் என்றார்கள் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த விடயத்தை மாத்திரம் ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொண்டால் போதுமான. அன்பு சகோதரர்களே, எனவேதான் பாருங்கள், புறம் பேசுகிற விஷயத்தில் கூட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை எப்படி கண்டிக்கிறார். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்களாக இருந்தார். ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அங்கே ஒரு மனைவி பெற்று பேச்சு வந்து, நபி அவர்களுக்கு ஏனைய மனைவிமார்கள் இருந்தார்கள், இன்னொரு மனைவி அவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேச்சு வந்ததோடு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிடிக்கல. அது மனித இயல்பு அப்படித்தானே, யாராக இருந்தாலும் இன்னொருவரை பற்றி, இன்னொரு மனைவியை பற்றி, ரெண்டு மனைவி உள்ளவர் ஒரு மனைவி இடத்துல இன்னொரு மனைவியை பற்றி புகழுகின்ற பொழுது அவருடைய மனது விடாது. எனவே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேச்சு வந்த பொழுது உடனே குறிக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன யார ரசூலுல்லாஹ், ஹஸ்புக்கல் சஃபியா கதா வக்கதா, நீங்க சஃபியாவை பெரியதா பேசுறீங்களே, அந்த சஃபியா கதா வக்கதா அவ கட்ட பொம்பளே, யார சொல்லலாம், அவ கட்டையானவ, நான் எவ்வளவு ஆளதானவன், அவன் ஒரு கட்டாயான பொம்பளே, அந்த கட்டையான பெண்ணை பற்றி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சகோதரர்களை சிந்தித்து பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள், அவ கெட்டவ, அவ இப்படிப்பட்டவன் சொன்னாங்க, உள்ளதை சொன்னார்கள், உண்மையிலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்டவைய கட்டையானவர்கள் தான். எனவே அதை குறையாக நபி அவர்களிடத்தில் சொன்ன பொழுது நபி அவர்களுடைய முகம் கோபத்தால் சிவந்து விட்டது. உடனே பேச்சை நிறுத்தினார்கள். பேச்சை நிறுத்திவிட்டு ஆயிஷாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆயிஷா நீ பேசிய பேச்சு, லவ் குல்தி கலிமத்தன், நீ சொன்ன இந்த வார்த்தை, சஃபியா கட்டையானவள் என்று குறையாக சொன்னாயே, இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த வார்த்தையை லவ் மூஜிஜ பிஹல் பஹர், இந்த வார்த்தையை கடலிலே போட்டால் கடலும் நாற்றமடுக்கும், கடல் தண்ணீரும் மாற்றமடைந்து விடும், ஆயிஷா அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை என்று ஒரு சின்ன வார்த்தைக்கு நபி அவர்கள் தன்னுடைய மனைவி இப்படி எச்சரித்தார்கள் என்றார். இன்று சிலரை பார்க்கிறவங்களுக்கு தெரியுமா, அவன் கள்ளன், அவன் தப்பா தலப்பா என்ன, தாடி என்ன, சுப்பா என்ன, அவர் சும்மா வெளிப்பகட்டு என்றெல்லாம் நல்லவர்களை பற்றி மோசமாக பேசுவதை, அவர்களை பற்றி புறம் பேசுவதை, அவர்களுடைய மானத்தை போக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய குறையை மறைக்க வேண்டும். நாம் எல்லோரும் குறையுள்ளவர்கள் தான், யாரும் பூர்த்தியானவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து விழுந்தவர்கள் அல்ல, மனிதன் என்றாலே குறையுள்ளவர் தான். எனவே அடுத்தவர்களுடைய குறை தேடக்கூடாது அன்பு சகோதரர்களே. குறை தேடுபவருக்கு நபி அவர்கள் அழகான ஒரு உதாரணம் சொன்னார்கள். குறை தேடுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தன்னுடைய குறையை பார்க்க மாட்டார், தன்னுடைய குறையை பார்த்து தன்னை திருத்திக் கொள்ள முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஹதீஸ்லயே வருகிறது, தன்னுடைய கண்ணிலே குறை சொல்றவங்க, தந்த கண்ண ஒரு ஈச்ச மரம் இருக்கு, தன்னுடைய கண்ணிலே ஒரு ஈச்ச மரம் முளைத்திருக்கிறது, அவருக்கு அது விளங்காது. அடே, ஏண்ட கண்ணில ஈச்ச மரம் இருக்கிறப்பா, அது அவருக்கு விளங்குது இல்ல, அடுத்தவர கண்ணில் இருக்கிற கபதான் இவருக்கு தெரியுது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறை சொல்லுபவர்கள், குறை சொல்லி பழக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் தன்னுடைய குறையை வழங்க மாட்டார்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி சொல்லி மௌத்துடைய நேரம் மிக மோசமாக அமையும். அது மட்டுமல்ல, யாரை பற்றி குறையை சொல்லி அம்பலப்படுத்தினாரோ அதில் வருகிறது, அவர் அந்த குறைக்கு ஆளாகாதவரை, அவர் அந்த குறையிலே அகப்படாதவரை, மாட்டிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவனை மௌத்தாக்க மாட்டான் என்று கூட அன்பு சகோதரர்களே ஹதீஸிலே வருகிறது. எனவேதான் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவரிடத்திலே போய் சொல்லி அவரை திருத்த முயற்சி எடுக்க வேண்டியதை தவிர அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது அன்பு சகோதரர்கள். எனவே பாருங்கள், ஒரு ஜனாசாவுடைய விடயத்தில் கூட ஹதீஸிலே வருகிறது, ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டுகிறார், ஒரு ஜனாசாவை ஒரு முஸ்லிம் குளிப்பாட்டுகிறார், குளிப்பாட்டுகிற நேரத்தில் ஏதோ குறை கண்டுபிட்டார் குளிப்பாட்டிய நபர். சகோதரர்களே, வெளியே வந்து உங்களுக்கு தெரியுமா, நான் தான் இவரை குளிப்பாட்டினேன், அவர வயிறு இப்படி, அவர குடை இப்படி, அவர கால் இப்படி என்றெல்லாம் குறை சொல்லாமல், எவ்வளவு குறை இருந்தாலும் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டிய நபர் யாருக்கும் சொல்லாமல் அந்த ஜனாசாவுடைய குறையை மறைத்தால் அந்த நபருடைய, அந்த குளிப்பாட்டியவருடைய, அந்த குறையை மறைத்தவருடைய 40 பெரும் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்றார்கள். அன்பு சகோதரர்களே, மௌத்தான ஒரு நபருடைய குறையை மறைத்ததற்காக அல்லாஹ் 40 பெரிய பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், உயிரோடு இருக்கிற ஒரு எங்களுடைய சகோதரனுடைய ஹயாத்தோடு உலகத்தில் நடமாடுகிற ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சன்மானத்தை கொடுப்பான். அதனாலதான் ஹதீஸ்ல வருகிறது, யார் பிறருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் எல்லா குறையும் வெளிப்படுகிற, யாருக்கும் மறைக்கலாம் அல்ல, வாய்க்கின் வாய்க்கு பூட்டு போட்டுருவான். அவ்வளவு பயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளையில் அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமீது பொறாமைப்பட வேண்டாம், ஏனென்றால் பொறாமைதான் பாவங்களுக்கு தாயாக இருக்கிறது. ஒருவரை கொலை செய்வதற்கும், ஒருவரை பற்றி புறம் பேசுவதற்கும், ஒருவரை பற்றி கோல் சொல்லுவதற்கும், ஒருவருக்கு சூனியம் செய்வதற்கும், இப்படியெல்லாம் பெரும் பாவங்கள் செய்வதற்கு அத்திவாரம் பொறாமை. அவர் மீது பொறாமைப்பட்டதனாலதாவது அவரை பற்றி மோசமா பேசுறது, குணம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறது. எனவே அந்த சகோதரர்களே, ஒருவர் இன்னொரு பொறாமைப்பட வேண்டாம். பொறாமை எப்படி நெருப்பு, நெருப்பு எப்படி ஒரு கொல்லிக்கட்டையை சாம்பலாக்கி விடுமோ, இதே போல பொறாமை ஒரு மனிதனுடைய அமல்களை சாம்பலாக்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்கிறது வெறுமனே வணக்கங்களை மட்டும் சொன்ன மார்க்கம் அல்ல. இவ்வளவு பெரிய நல்ல குணங்கள், மனிதாபிமானம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும், அவருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி இன்று ஐரோப்பிய நாடுகள் பேசுகிறது. சகோதரர்களே, உலகத்திலே ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை பற்றி பேசியது இஸ்லாம் தான். நபி அவர்கள் தான் முதன் முதலாவதால் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய உயிர் சகோதரர்களே காபாவை விட சிறந்தது, காபாவை போல கண்ணியமானது என்று சொல்கிறார்கள் என்றால், ஹியூமன் ரைட்ஸ் எங்கே இருக்கிறது, இஸ்லாத்திலே இருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் விளங்குகிறோம் இல்லை. எனவே அன்பு சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு டிஸ்டர்ப் ஆக இடையூறாக நடக்க கூடாது. அவ்வாறு நடப்பது, பொறாமைப்படுவது, போல் சொல்லுவது, இருவரை மூட்டி வைப்பது, இரு குடும்பத்தை திருத்தி வைப்பது, அதே போல பொறாமைப்படுவது, இவைகள் எல்லாம் பெரும் பாவம் பட்டியை விட, விபச்சாரத்தை விட பெரும் பாவமாக இருக்கிறது என்பதை மனதிலே வைத்து நல்ல குணம் உள்ளவர்களா சகோதரர்களே, நல்ல பண்புள்ளவர்களா, இதற்குத்தான் அரபியிலே அஹ்லாக் என்று சொல்லுவார்கள். இந்த நல்ல குணத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாக்களிலே மிக பெருமதியான சுன்னத் அஹ்லாக், நல்ல குணம். இது இன்று ஐரோப்பிய நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த மக்களிடத்திலே இந்த குணம் இருப்பதை. ஆனால் முஸ்லிம்கள் காட்டுமிராண்டிகள் போல முகத்திலே செழிப்பு இல்லை சகோதரர்களே. எனவேதான் இன்று முஸ்லிம்களுக்கு ஐரோப்பிய நாட்டு மக்கள், அதாவது டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல பண்புகளை இழந்ததின் காரணமா, இந்த நல்ல பண்புகளை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இதுதான் மார்க்கம் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி எடுப்போமாக. யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து விடுவாயா? அடுத்த சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலே நாங்கள் குறைவு செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அடுத்தவர் மீது பொறாமைப்படுகிறோம், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறோம். எனவே யா அல்லாஹ், அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே. நாளைய தியாகத்துடைய நாளையிலே உனக்கு முன்னால் பங்களோட்டு சான்றுகளாக எங்களை ஆக்கி விடாதே. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயா, யாழ் இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா, எங்களை சூழ உள்ள முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை போடுவாயா, நல்லெண்ணத்தை போடுவாயா, இந்த நாட்டிலே கண்ணியத்தை கௌரவத்தையும் எங்களுக்கு தருவாயா, எங்களை பாதுகாப்பாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.